الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا نبينا مولانا محمد عبده ورسوله صلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى رواه الإمام البخاري في صحيحه صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாக இல்லாமல் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய திருநாமத்தை கொண்டு ஆரம்பித்தது பின்னால் சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எமது உயிருள்ள மேலான அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை துயந்தால் அஸ்ஹாபுகள் தாபியங்கள் தபர் தாபியங்கள் கியாம வரி வந்தம் பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுனுடைய மாளிகையில் தீகாஹுடைய நீயத்துடன் வீட்டிருக்கும் எழுதர்மே சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா இந்த கடமைகளை ஏவிருக்கின்றானோ பணித்திருக்கின்றானோ அந்த கடமைகளை முற்றுமுழுதாக கண்ணியமான முறையில் பேணுதலான முறையில் எடுத்து நடவுங்கள். எந்த விடயங்களை விட்டும் அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா தவிர்ந்து விலகி நடக்கும்படி அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக தவிந்து நடக்கும்படி ஆரம்பமாக இணைக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ரபில் இஸ்ஸத் அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா எம் அனைவர்களுக்கும் புனிதமான தீன் இஸ்லாம் என்ற உயர்ந்த சிறப்பான கண்ணியமான மார்க்கத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். இந்த தீன் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தில் மனிதனுடைய அனைத்து துறைகளுக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் மிக ஆழமாக மிக விரிவாக மிக துல்லியமாக இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டிருக்கிறது. மனிதனோடு சம்பந்தப்படக்கூடிய அவனுடைய பிறப்பிலிருந்து அவன் மரணிக்கும் வரைக்கும் உலகத்தில் என்னென்ன விடயங்களெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் முன்னோக்குகிறதோ அவைகள் அனைத்துக்கும் இஸ்லாம் மிக அழகாக மிக தெளிவாக வழிகாட்டிருக்கிறது. அவனுடைய பிறப்பாக இருக்கட்டும், அவனுடைய கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், அவனுடைய திருமணமாக இருக்கட்டும், அல்லது விவாகரத்தாக இருக்கட்டும், அல்லது வியாபாரமாக இருக்கட்டும், அல்லது ஒரு மனிதனுக்கு அவன் கொடுக்கக்கூடிய கடனுடைய கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கட்டும், அல்லது அடகனுடைய முறை ரகன் அடிப்படையில் உள்ள தொடர்பாடலாக இருக்கட்டும், இவ்வாறு வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளுக்கும் அவனுடைய மனைவிக்கு அவனுடைய குழந்தைகளுக்கு அவனுடைய உற்றார்களுக்கு அவனுடைய உறவினர்களுக்கு அவன் செலவழிக்கக்கூடிய நபக்கா அந்த முறைகளையும் இஸ்லாம் மிக அழகாக எங்களுக்கு வழிகாட்டிருக்கிறது. மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இதே போன்று மனிதனுடைய மௌத்துக்கு பின்னால அவனோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு மிக பிரதானமான மிக முக்கியமான ஒரு தலைப்பு தான் அவன் விட்டு செல்லக்கூடிய சொத்து செல்வங்கள். அவனுடைய அனந்தர சொத்து சம்பந்தமாகவும் இஸ்லாம் மிக ஆழமாக மிக விரிவாக மிக தெளிவாக வழிகாட்டிருக்கிறது. நாம் குர்ஆனை எடுத்துக்கொண்டால் குர்ஆனில் தொழுகை மிக சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அகீமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். லுஹருடைய தொழுகை நாள் என்றோ, அசருடைய தொழுகை நாள் என்றோ, மக்ரிபுடைய தொழுகை மூணு என்றோ, ஷாவுடைய தொழுகை நாள் என்றோ குர்ஆனில் சொல்லப்படவில்லை. ஹதீஸூடாக மிக அழகாக வழிகாட்டப்பட்டிருக்கிறது. ஜகாத்தினுடைய நிசாபை அடைந்தவர்கள் அவர்களுடைய பொருட்களில் ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும், கொடுக்க வேண்டும். ஆனால் ஜகாத்தில் 2.5% கொடுக்க வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்லல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸூடாக மிக தெளிவாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்றுதான் நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த நோன்பை எவ்வாறு நோக்க வேண்டும் என்ற முழு விடயங்களும் குர்ஆனில் சொல்லப்படவில்லை, ஹதீஸினூடாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போன்றுதான் ஹஜ்ஜினுடைய அமலாக இருந்தாலும் குறிப்பிடுகிறான். அந்த புனிதமான ஹஜ்ஜினுடைய அமலை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பது அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸினூடாக வழிகாட்டப்பட்டிருக்கிறது. வேளாண் அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் மனிதன் விட்டு செல்லக்கூடிய அனந்தர சொத்தினுடைய இந்த பாடத்தை அல்லாஹுக்கு சுபஹான வ தஆலா மிக ஆழமாகவும் மிக நீண்ட நெடிய ஆயத்தினூடாக மிக தெளிவாக தனது நபிக்கு கூட கையடிக்காமல் அல்லாஹு சுபஹான வ தஆலா நேரடியாக இந்த அனந்தர சொத்தினுடைய பாடத்தை அல்லாஹு சுபஹான வ தஆலா விரிவாக முன்வைத்திருக்கின்றான். ஆனால் இன்று இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு விடுபட்ட மறக்கடிக்கப்பட்ட நடைமுறையில் இல்லாத ஒரு அம்சமாக இந்த அனந்தர சொத்தினுடைய விடயம் மாறிவிட்டது. மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் ஒவ்வொருவர்களும் துனியாவில் பிறந்த ஒவ்வொருவர்களும் மௌத்து என்பது உண்மை. அந்த மௌத்துக்கு பின்னால் நாம் அடையக்கூடிய அந்த கபருடைய வாழ்க்கை, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டங்களும் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு மனிதனுடைய அந்த சொத்துக்களை அவர்களுடைய அனந்தரக்காரர்களாக வாரிஸ்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் குர்ஆனும் ஹதீஸும் இவ்வளவு ஆழமாக இவ்வளவு தெளிவாக ஒரு தீர்வான சட்டங்களை முன்வைத்திருக்கிறதோ, அதை நடைமுறையில் அதை அமுல் நடத்தக்கூடியவர்கள் எமது இஸ்லாமியர்களில் எத்தனை பேர்கள் என்பதுதான் இன்று கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயத்தில் ஒவ்வொருவர்களும் கவனம் எடுக்க வேண்டும். இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட சொத்துரிமையினுடைய அனந்தர சொத்தினுடைய பாடத்தை ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் அதை படித்து நாம் எமது வாழ்க்கையில் எமது வீட்டுக்குள் இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு மையத்துகளுடைய அனந்தர சொத்துக்களை எவ்வாறு பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டிருக்கிறதோ, அந்த முறையில் நாம் வழி நடத்தக்கூடிய இஸ்லாமியர்களாக மாறுவது காலத்தினுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதான் நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் வருவதற்கு முன்னாலும் ஆரம்ப காலத்தில் ஒவ்வொரு நாட்டவர்களும் ஒவ்வொரு மதத்தவர்களும் கிரேக்கர்களாக ரோமர்களாக இருந்தவர்கள் அவரவர்களுடைய மன விருப்ப பிரகாரம் மௌத்தானதுக்கு பின்னால் அந்த மனிதருடைய சொத்துக்களை பிரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். யூதர்கள் ஒரு முறையில் பிரித்தார்கள், கிறிஸ்தவர்கள் ஒரு முறையில் பிரித்தார்கள். இதே போன்று அன்றைய அரபுலகத்தில் ஜாஹிலியா காலத்திலும் அனந்தர சொத்தில் மிகப்பெரிய அநியாயங்களும் மிகப்பெரிய அட்டூழியங்களும் அன்று இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அவர்களுடைய ஒரு முறைதான் அனந்தர சொத்தில் சிறார்களாக இருக்கக்கூடியவர்களுக்கோ பெண்களுக்கோ அனந்தர சொத்தில் எந்த பங்கும் இல்லாத ஒரு நிலை ஜாகிரியத்திலே காணப்பட்டது. அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனா முனவராவில் இந்த அனந்தர சொத்தினுடைய இந்த பாடம் இறங்கிய சந்தர்ப்பத்தில் பலருக்கும் பல ஊசலாட்டங்கள் பல கேள்விகள் எழும்பக்கூடிய நிலை இருந்தது. அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் ஒரு நாள் ஸஅத் இப்னு ரபி என்ற ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் உஹதுடைய யுத்தத்தில் சென்று ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். ஷஹீதாக்கப்பட்டதற்கு பின்னால் அவருடைய சகோதரர் ஸஅத் இப்னு ரபியினுடைய வீட்டுக்கு சென்று அங்கிருந்த முழு சொத்துக்களையும் சுருட்டி கொண்டு அவருடைய வீட்டுக்கு எடுத்து சென்று விட்டார். மனைவி பார்க்கிறாள், தனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறது, தன்னுடைய கணவருடைய சொத்தை அவருடைய சகோதரர் முழுமையாக என்னிடமிருந்து அதை எடுத்துக்கொண்டு போய்விட்டார். எனது இரண்டு பெண் குழந்தைகளை எவ்வாறு நான் பராமரிப்பது,
எவ்வாறு வளர்த்தெடுப்பது, எவ்வாறு இவர்களுக்கு உணவளிப்பது என்ற கேள்வி எழும்ப, உடனே இரண்டு பெண் குழந்தைகளையும் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து அந்த பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், ஹாசானி இப்னு ஸஅத் இப்னு ரபி, இந்த இரண்டு பெண் குழந்தைகளும் இருக்கிறார்களே, இவர்கள் ஸஅத் இப்னு ரபியினுடைய ஸஅத் இப்னு ரபிக்கு பிறந்த இரண்டு பெண் குழந்தைகள், அவர்கள்தான் உங்களுடன் உஹதுடைய யுத்தத்தில் கலந்து ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதுக்கு பின்னால் அவருடைய சகோதரர் வந்து எனது வீட்டில் இருந்த முழு சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். இந்த குழந்தைகளை நான் எவ்வாறு பராமரிப்பது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் அந்த பெண்மணி கேள்வி எழுப்புகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த விடயத்தில் அல்லாஹ் ஒரு தீர்க்கமான ஒரு சட்டத்தை இறக்குவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த பெண்மணிக்கு ஆறுதல் கூறுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேரத்தில் தான் யூஸிகுமுல்லாஹு ஃபீ அவ்லாதிகும் லிஸ்கரி மிஸ்லு ஹல்லில் உன்ஸயைன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்கும் ஆண்களுக்கு எவ்வாறு அனந்தர சொத்தில் உரிமை இருக்கிறதோ, ஆண்களுக்கு இரண்டு பங்கு இருக்கிறதை போன்று பெண்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்ற இந்த சட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய வசனத்தின் ஊடாக இறக்கினார். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே ஸஅத் இப்னு ரபி அவருடைய சகோதரர் எந்த சொத்துக்களை எடுத்துக்கொண்டு போனாரோ முழு சொத்துக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வரப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முழு சொத்துக்களையும் 24 பிரித்து மனைவிக்கு 8 கொடுத்தார்கள். கணவருக்கு குழந்தை இருக்குமாக இருந்தால் மனைவிக்கு கணவனுடைய சொத்தில் 8 கொடுக்கப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் இப்னு ரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவிக்கு 24 பங்கில் 8 பிரகாரம் 3 பங்குகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுக்கினார்கள். இரண்டு பெண் குழந்தைகள், இந்த இரண்டு பெண் குழந்தைகளுக்கும் 2, 3, 4, 5 எத்தனை தொகையுடைய பெண்கள் இருக்கிறார்களோ, ஆண் மகன்மார் இல்லாமல் பெண் குழந்தைகள் இருக்குமாக இருந்தால் அது கணவருடைய அல்லது தகப்பனுடைய அல்லது தாயினுடைய சொத்தாக இருந்தால் அதில் 2 கொடுக்கப்பட வேண்டும். எனவே 24 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 என்ற அடிப்படையில் 16 இரண்டு பெண் குழந்தைகளுக்கும் கொடுத்து விடுகிறார்கள். எனவே மனைவிக்கு 3, இரண்டு பெண் குழந்தைகளுக்கு 16, 19 கொடுத்துவிட்டு பாக்கியாக கூடிய 5 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மையத்தினுடைய சகோதரர் என்ற அடிப்படையில் அசபா என்ற ஒரு பாடம் இருக்கிறது, அந்த அடிப்படையில் ஸஅத் இப்னு ரபியினுடைய சகோதரருக்கு இந்த இரண்டு பெண் குழந்தைகளுடைய சாட்சாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 கொடுத்தார்கள். இதான் நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு அனந்தர சொத்தினுடைய இந்த பாடம், இதனுடைய சட்டசட்டங்கள் இறங்கக்கூடிய நேரம் அருமை சஹாபாக்களுடைய உள்ளத்திலும் பல கேள்விகள் பல சந்தேகங்கள் எழுந்தது. அல்லாமா ஜரீர் சபரி ரஹ்மல்லா அவர்கள் ரைசுல் முஃபஸ்ஸிரீன் ஹலரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஊடாக அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனுடைய வசனங்கள் இறங்குகிறது. தனி பெண்ணாக பெண் குழந்தையாக இருக்குமாக இருந்தால் தாயினுடைய தந்தையினுடைய சொத்தில் இருந்து அரைவாசி பங்கு கொடுக்கப்பட வேண்டும். மனைவியாக இருந்தால் அந்த கணவருக்கு குழந்தை இருக்கக்கூடிய நேரத்தில் கணவருடைய சொத்திலிருந்து 1/8 கொடுக்கப்பட வேண்டும். கணவருக்கு குழந்தை இல்லாத பட்சத்தில் கணவருடைய சொத்திலிருந்து 1/4 கொடுக்கப்பட வேண்டும். சிறார்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் சொத்துரிமை இருக்கிறது என்ற இந்த குர்ஆனுடைய சட்டத்திட்டங்கள் இறங்கிய நேரம் அருமை சஹாபாக்கள் பேசிக் கொண்டார்கள். அவர்களே சொன்னார்கள், கைஃப நூதி, இந்த பெண் சமூகத்துக்கு எவ்வாறு அனந்தர சொத்து கொடுக்க முடியும்? மல்லா யர்கபு ஃபரசன், இவர்கள் குதிரையில் பிரயாணம் செய்வதும் கிடையாது. வலா யுகாதிலு அதுவா, எதிரிகளுடன் யுத்தம் செய்வதும் கிடையாது. வலா யஹ்மிலு ஸைஃபா, இவர்கள் வாளேந்துவதும் கிடையாது. இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த பெண் சமூகத்தார்களுக்கு அனந்தர சொத்தில் இவ்வாறு பங்கிருக்கிறதா ஒரு மனைவியாக இருக்கக்கூடியவளுக்கு எட்டிலொன்றும் நாளிலொன்றும் இதே போன்று பெண் குழந்தையாக இருந்தால் அவளுக்கு அரைவாசி பங்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற சட்டங்கள், குலாம் சிறார்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மனந்தர சொத்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற இந்த சட்டம் எவ்வாறு இது சாத்தியமாகும் என்று தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். அவர்களே சொல்கிறார்கள், இதை பேச வேண்டாம், அமைதியை கடைபிடியுங்கள், நாம் இதை பேசாமல் விட்டுவிடுவோம். அன்னவர்கள் இந்த சட்டத்தை மறக்கட்டும், நாம் இதை சொல்லி இந்த சட்டத்தை மாற்றுவோம் என்றெல்லாம் தங்களுக்குள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமை உண்டானது. அன்னவர்கள் இந்த அனந்தர சத்தினுடைய விடயத்தில் மிக தெளிவாக மிக ஆழமாக, அனந்தர சத்தினுடைய விடயம் அது ஒரு ரூபாயாக இருந்தாலும் யார் இதில் அநியாயம் இழைக்கிறார்களோ, யார் இதில் துஷ்பிரயம் செய்கிறார்களோ, யார் இதை அவகரிக்கிறார்களோ, இதில் பாரதூரமாக குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பகிரங்கமாக சொல்லுகிறான், அவர்கள் நரக நெருப்பில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய நிலைப்பாடு உண்டாகிவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறான். வேளாண் நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, மையத்தினுடைய ஒவ்வொருவர்களும் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் மையத்தை நாம் தபன் செய்கிறோம், கபன் செய்கிறோம், இமை கிரிகளுடைய எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுகிறோம். ஆனால் மையத்துக்கு பிரதானமாக நிறைவேற்றக்கூடிய அனந்தர சத்தினுடைய விடயத்தில் அனைவர்களும் அதனுடைய சட்டத்திட்டங்களை நாம் முழுமையாக புறக்கணித்து விடுகிறோம். அதை நடைமுறையில் யாரும் கொண்டு வராதவர்களாக குர்ஆன் மிக ஆணித்தரமாக மிக தெளிவாக எங்களுக்கு முன்வைத்த அந்த சட்டத்திட்டங்களை இன்று இஸ்லாமிய சமூகத்திலே மறக்கடிக்கப்பட்ட ஒரு நிலை உண்டாகிக் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அனந்தர சொத்தினுடைய விடயத்தில் நாம் ஒவ்வொருவர்களும் கவனம் எடுக்கப்பட வேண்டும், கவனம் எடுத்து அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். ஏன்னா நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே ஒரு மனிதர் வஃபாத்தாகிவிட்டால் அவர் விட்டு சென்ற சொத்துக்களை எவ்வாறு அதனுடைய கடமைகளை நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற விடயத்தில் எமது இமாம்கள் எமது புகஹாக்கள் மிக தெளிவான தீர்வு திட்டங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதில் முதன்மைப்படுத்தப்படக்கூடிய ஏராளமான சட்ட திட்டங்கள் இருக்கிறது. ஒருவர் ஃபாத்தாகிட்டார், ஃபாத்தாகக்கூடிய நேரம் அவர் விட்டு சென்ற சொத்துக்களில் நேரடியாக சம்பந்தப்படக்கூடிய கடமைகள் இருந்தால் முதலாவது அவருடைய சொத்தில் அந்த கடமைகளை நிறைவேற்றப்பட வேண்டும். நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இது ரொம்ப விரிவான ஒரு பாடம். சுருக்கமாக சில விடயங்களை உங்களுக்கு சிந்தனைக்கு விருந்தாக சில அம்சங்களை மாத்திர நாம் முன்வைக்குகிறோம். ஒரு மையத்து பார்த்தாகிவிட்டால் அந்த மையத்தினுடைய ஈமை கிரியைகள், அந்த ஜனாசாவை அதை கஃபன் செய்யக்கூடிய தஃபன் செய்யக்கூடிய அது ஜனாசா தூரத்தில் பார்த்தாகிவிட்டது, அதை எடுத்து வருவதற்கான போக்குவரத்து செலவுகள் இருக்கிறது, அதை கவனிடுவதற்காக அதை அடக்கம் செய்வதற்காக முழு செலவுகளையும் நீளமாக வீண்வரையும் இல்லாமல் அவர் விட்டு சென்ற சொத்திலிருந்து செலவழிப்பதற்கு இஸ்லாம் மிக அழகாக எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறது. அதே நேரம் ஒரு மனைவி பார்த்தாகிவிட்டால் மனைவி பார்த்தாகக்கூடிய நேரம் கணவனுக்கு முழுக்க முழுக்க வழிபடக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால், அந்த நிலையில் பார்த்தாகிவிட்டால் கணவர் வசதியுள்ளவராக இருந்தால் கணவரின் மீதுதான் மனைவிக்கு ஜனாசாவினுடைய ஈமை கிரிகளுடைய முழு செலவுகளும் கணவருடைய கடமையாக இருக்கிறது என்ற தலைப்பையும் எமது மதுஹபனுடைய இமாம்கள் தெளிவாக முன்வைத்திருக்கிறார்கள். இதான் நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயம் ஒவ்வொருவர்களும் நாம் கவனம் எடுக்க வேண்டும். இதான் நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் அந்த ஜனாசா மூத்தாகக்கூடிய நேரம் கடன் இருக்கிறது, கடன் என்று வரக்கூடிய நேரம் அவர் உயிரோடு வாழக்கூடிய நேரம், அவர் வியாபாரத்துக்காக அல்லது அவருடைய ஹலாலான சேவைகளுக்காக அல்லது ஏனைய விடயங்களுக்காக கடன் எடுத்திருந்தால் அந்த கடன்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த கடனை நிறைவேற்றுவது கடமையாக இருக்கிறது. அனந்தரக்காரர்கள் கடன் எடுத்தவர்களுக்கு தந்தையினுடைய சொத்திலிருந்து முறையாக அவர்கள் நிறைவேற்றுவதே அவர்களுடைய கடமையாக இருக்கிறது. இதே போன்றுதான் அல்லாஹுடைய கடமைகள் இருக்கிறது. ஒருவர் உயிரோடு வாழக்கூடிய நேரம் ஹஜ்ஜி கடமையாக இருந்தது. ஹஜ்ஜி கடமையாக இருந்து அவர் ஹஜ்ஜி நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை, வஃபாத்தாகி விட்டார் என்றால் இப்பொழுது அவர் விட்டு சென்ற சொத்திலிருந்து அவருக்காக ஹஜ்ஜை பதில் நிறைவேற்றுவதற்காக அனந்தரக்காரர்கள் ஹஜ்ஜிக்காக அவருடைய சொத்திலிருந்து அதை ஒதுக்குவது அனந்தரக்காரர்களுடைய பாரிய கடப்பாடாக கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதே கொண்டுதான் ஜகாத், அவர் உயிரோடு இருக்கக்கூடிய நேரம் உதாரணமாக வைத்துக் கொள்வோம், ஷாபானுடைய ஐந்தில் ஒரு வருடம் பூர்த்தியாகிறதே ஜகாத் கடமையாக இருந்தது. அதே நாள் அவர் ஃபாத்தாகி விட்டார் என்றால் அவருடைய சொத்திலிருந்து ஜகாத்தினுடைய கடமையை நிறைவேற்றுவது அனந்தரக்காரர்களுடைய கடமையாக இருக்கிறது. ஏனா நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயத்தில் அனந்தரக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள், பொடுபோக்கு செய்யக்கூடியவர்களாக, புறக்கணிக்கக்கூடியவர்களாக, இதை மறந்தவர்களாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம். உண்மையாக தந்தையோடு அன்பிருக்கக்கூடியவர்கள், பாசமிருக்கக்கூடியவர்கள், இரக்கமிருக்கக்கூடியவர்கள் அந்த மையத்தினுடைய ஜகாத்தை, அந்த மையத்தினுடைய ஹஜ்ஜை, அந்த மையத்துக்கு நோன்பு கடமையாக இருந்தது, நோயாளியாக இருந்ததனாடி ஐந்து நோன்புகள் கலாவாக இருந்தால் அவருடைய சொத்திலிருந்து ஒரு நோன்புக்கு 600 கிராம் தானியத்தை வழங்குவது அனந்தரக்காரர்களுடைய கடமையாக இருக்கிறது. இதை கொண்டு நேர்ச்சியை வைத்திருந்தார், அந்த நேர்ச்சியை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, அதற்குள் ஃபாத்தாகி விட்டார் என்றால் அனந்தரக்காரர்கள் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுவதும் கடமையாக இருந்திருக்கிறது, கடமையாக இருக்கிறது, கஃபாராவாக இருக்கலாம். இவ்வாறான அல்லாஹுவோடு சம்பந்தப்படக்கூடிய கடமைகளை நிறைவேற்றுவது அனந்தரக்காரர்களுடைய பாரிய கடப்பாடாக கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனா நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அதுக்கு அடுத்ததாகத்தான் அவர் உலகத்தில் வாழக்கூடிய நேரம் அவருடைய சொத்தில் இருந்து மூணு லொண்டை அவர் வசிய செய்திருக்கலாம். மஸ்ஜிதுக்காக, மதரசாக்களுக்காக, இஸ்லாமிய நிலையங்களுக்காக, அனாதைகளுக்காக, விதவைகளுக்காக, பொது விடயங்களுக்காக அவர் வசிய செய்திருந்தால் அந்த வசியத்தையும் அனந்தரக்காரர்கள் அவர் விட்டு சென்ற சொத்திலிருந்து நிறைவேற்றுவது பாரிய கடப்பாடாக இருக்கிறது. ஆனால் இந்த வசியத்தினுடைய விடயம் வீட்டுக்குள் இடம்பெறக்கூடிய விடயமாக இருக்கிறது. வாப்பாவை கபன் செய்யக்கூடிய நேரம் வசியத்தையும் மறைத்து என்ன செய்கிறார்கள், பொருளில் பேராசை கொண்டு, நப்பாசை கொண்டு பொருளிலே அவர்கள் சுருட்டிக் கொள்வதற்காக வாப்பாவுடைய வசியத்தை நிறைவேற்றாமல் அவரை கபன் செய்வதோடு, தபன் செய்வதோடு அந்த வசியத்தையும் புதைத்துவிடக்கூடிய சமூகம் இன்று எங்களிலே இல்லாமல் இல்லை. அவ்வாறு மோசடி செய்யக்கூடியவர்கள், அநியாயம் செய்யக்கூடியவர்கள், அநீதி இழைக்கக்கூடியவர்கள் இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதா நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அதனாடிதான் செல்வந்தர்களாக, தனவந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் தனது வாழ்க்கையில் தான் வசிய செய்வதாக இருந்தால் அந்த வசியத்தை சாட்சிகள் ஊடாக நிரூபிக்கப்பட்ட நிலையில் அவர் அதை முறைப்படுத்துவதே அவருடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் குழந்தைகள் தந்தையினுடைய வாசிக்கு பின்னால் மோசடி செய்யக்கூடிய நிலைப்பாடுகள் உண்டாகிவிடும் என்பதற்காகத்தான் இந்த முறையை எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். இவ்வாறு இந்த கடமைகளை நிறைவேற்றியதற்கு பின்னால்தான் தந்தை விட்டு சென்ற அது வாகனமாக இருக்கட்டும், அது கடையாக இருக்கட்டும், அது காணியாக இருக்கட்டும், அது வயலாக இருக்கட்டும், அது பேங்கில் அதாவது பேங்கில் இருக்கக்கூடிய இருப்பு பணமாக இருக்கட்டும், அவருடைய கை கடிகாரமாக இருக்கட்டும், இந்த அளவுக்கு ஃபகஹாக்கள் சொல்கிறார்கள் மலாபீசுல் மையித், மையத்தினுடைய ஆடைகளும் கூட அனந்தர சொத்தாக இருக்கிறது. மூத்த மகனுக்கோ இளைய மகனுக்கோ வாப்பாவோட ரொம்ப நெருக்கமாக இருந்தார், பாசமாக இருந்தார், அன்பாக இருந்தார் என்பதற்காக மகனுக்கு எடுக்க முடியாது, வாப்பா எனக்குத்தான் இந்த வாகனத்தை வாங்கி தந்தார் என்று மகன் தனக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அளவுக்கு ஃபகஹாக்கள், இஸ்லாமிய அறிஞர்கள் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் என்றால் வாப்பா உயிரோடு இருக்கக்கூடிய நேரம் அவருடைய நோய்க்காக பாவிக்கப்பட்ட பெனடோலாக இருக்கட்டும் மகனுக்கு சொல்ல முடியாது, பாப்பாவுடைய ஜனாசா நாள் நான் விழித்திருந்தேன், கவலை அடித்திருந்தேன், கவலை அடைந்திருந்தேன், தலைவலியாக இருக்கிறது என்று பாப்பா விட்டு சென்ற 50 ரூபா பெருமதியான அந்த பெருநோலை கூட மூத்த மகனுக்கோ அவருடைய அனந்தரக்காரர்களுக்கோ பாவிக்க முடியாது. அந்த குளிசையும் அதுவும் அனந்தர சொத்தாக இருக்கிறது. ஏனா நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று வீட்டுக்குள் இருக்கக்கூடிய பொருட்கள் கூட மூத்த மகனுக்குரிய என்னென்ன பொருட்கள் இருக்கிறது, மூத்த மூத்த மகளுக்கு என்னென்ன பொருட்கள் இருக்கிறது, மனைவிக்கு என்னென்ன பொருட்கள் இருக்கிறது என்று அடையாளப்படுத்தப்பட வேண்டும். கணவருக்குரிய பொருளும் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். இன்று அடையாளப்படுத்தப்படாமல் அவைகளை அது யாருக்குரியது என்ற சிக்கல்கள் மௌத்துக்கு பின்னால் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. இதனாடிதான் ஆரம்ப காலத்தில் எமது மூதாதையர்கள் தேர்தல் உள்ளவர்கள், பக்குவம் உள்ளவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய அறைக்குள் இருக்கக்கூடிய அவர்கள் படுக்கக்கூடிய கட்டிலாக இருக்கட்டும், தலையணையாக இருக்கட்டும், அவர்கள் பாவிக்கக்கூடிய ஏனைய தளபாடங்களாக இருக்கட்டும், வீட்டுக்குள் இருக்கக்கூடிய தளபாடங்களும், தந்தைக்குரிய தளபாடம், இது மனைவிக்குரிய தளபாடம், இது மூத்த மகளுக்குரிய தளபாடம், இது மூத்த மகனுக்குரிய தளபாடம், இது இளைய மகளுக்குள்ள தளபாடங்கள் என்று பிரிக்கப்படக்கூடிய நிலை இருந்திருக்கிறது. இதனாடிதான் ஏனான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பு மனைவிக்கு கணவன்மார்கள் வெளிநாடுகளில் இருந்து வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய நேரம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஜுவலர்களை வாங்கி வருகிறார்கள், ஆபரணங்களை வாங்கி வருகிறார்கள். வாங்கி வரக்கூடிய நேரம் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆபரணம் அது ஒன்று ஹதியாவாக கொடுக்கிறோமா அல்லது இரவலாக கொடுக்கிறோமா என்ற விடயம் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். சில நேரங்கள் கணவன்மார்கள் மனைவிமாருக்கு வாங்கி வரக்கூடிய ஆபரணங்களை தேவைப்பட்டால் நாம் விற்கலாம் என்ற நீயத்தோடு அதை கொடுக்குகிறாள் என்றால் அது மனைவிக்குரிய ஆபரணம் அல்ல, நகை அல்ல, அது கணவனுக்குரியது, அது இரவலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, மனைவிக்குத்தான் என்று ஹதியாவாக கொடுக்கப்பட்டு விட்டால் அது மனைவிக்கு சொந்தமாக இருக்கிறது. மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரே, இவ்வாறு ஒவ்வொரு விடயங்களும் எங்களை அறியாமல் இன்று அனந்தர சொத்தினுடைய விடயத்தில் அதிகமானவர்கள் மோசடி செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஜனாசா விழுந்து விட்டால் அந்த ஜனாசாவை பார்வையிடுவதற்காக அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஊரவர்கள், அறிமுகமானவர்கள், நண்பர்கள், அதை கொண்டு உற்றார்கள், உறவினர்கள், குடல்வாய் ஜனங்கள் அனைவர்களும் ஒன்று கூடக்கூடிய நேரம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கோப்பியாக இருக்கட்டும் அல்லது ஏனைய அதாவது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் ஜனாசா விட்டு சென்ற அனந்தர சொத்திலிருந்து செலவழிக்க முடியாது. குழந்தைகள் அவருடைய சொத்திலிருந்து அது செலவழிக்கப்பட வேண்டும். வாப்பாவுடைய ஹக்கிலே நாம் அடிக்கக்கூடிய மன்திலாக இருக்கட்டும், யாசினாக இருக்கட்டும், ஏனைய வக்ஃப் செய்யக்கூடியதாக இருக்கட்டும், அவைகளை அவர் வசிய செய்யாமல் குழந்தைகள் நினைத்த பிரகாரம் அவ்வாப்பாவுடைய சொத்திலிருந்து அவைகளை செலவழிக்க முடியாது. அது ஹராமாக இருக்கிறது. அவைகள் அனைத்தும் அனந்தர சொத்தாக இருக்கிறது. எனவே அனந்தரக்காரர்கள் அனைவர்களும் ஒன்றுபட்டு அதை வாப்பாவினுடைய ஹக்கிலே செலவழிப்பதற்காக அவர்கள் ஒரு முடிவு, ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கிறார்கள் என்றால் அதை செலவழிக்கலாம் என்ற கருத்தையும் சொல்லிருக்கிறார்கள். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அனந்தர சொத்தினுடைய விடயத்தில் ஒவ்வொருவர்களும் கவனம் எடுக்க வேண்டும். இதை வாழ்க்கையில் படித்து நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அதனூடாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனந்தரக்காரர்களும் பாவிகளாக மாறுவது மாத்திரமல்ல, நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு குற்றவாளிகளுடைய கூண்டில் அடைக்கப்படக்கூடிய ஒரு நிலை உண்டாக்கப்பட்டுவிடும். மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இதே கொண்டுதான் சிலர் உயிரோடு இருக்கக்கூடிய நேரம் சொல்லுகிறார்கள், அதாவது என்னுடைய இந்த காணி, இந்த வயல், இந்த கடை, இந்த வீடு எனது மௌத்துக்கு பின்னால் இன்னார் இன்னாருக்கு, எனது மகனுக்கு, எனது மகளுக்கு, எனது மூத்த மகனுக்கு, இளைய மகளுக்கு கொடுத்துவிட வேண்டும் என்று மௌத்துக்கு பின்னால் என்று மரண சாசனம் எழுதுகிறார்கள், உயிரை எழுதுகிறார்கள். மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அவ்வாறு உயிர் எழுதப்பட்டு விட்டால் அவருடைய மௌத்துக்கு பின்னால் அனைத்தும் அனந்தர சொத்தாக மாறிவிடும். தந்தை சொன்ன பிரகாரம் அதை நிறைவேற்ற முடியாது, அது அனந்தர சொத்தாக இருக்கிறது. எனவே குழந்தைகள் வாப்பா சொன்ன பிரகாரம் வாப்பாவுடைய அந்த கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்று அனந்தர சொத்து இல்லாமல் தந்தை சொன்ன பிரகாரம் அதை திருத்திக் கொண்டால் அதனுடைய பாவத்தை அவருடைய தந்தையும், சில நேரங்களில் தாய் மரணித்தால் தாயும் அவ்வாறு சொல்லியிருக்க குழந்தைகள் அவ்வாறு திருத்திக் கொண்டால் தாயும் தந்தையும் நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலைப்பாடு உண்டாகிவிடும் என்பதை அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இன்னர் ரஜுல லயாமல் வல் மர்ஆ பிதாஅத்தில்லாஹி 60 சனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் 60 வருடம் இபாதத்திலே ஈடுபடுகிறார்கள், அல்லாஹ்வை சந்தோஷப்படக்கூடிய அமலிலே ஈடுபடுகிறார்கள். ஆனால் ஃபயுபர்ரானி ஃபி வசியத்திஹிமா, ஆனால் அவர்கள் மௌத்தாகுறதுக்கு முன்னாலே அவர்கள் வசியத்தை குர்ஆன் சொன்ன முறையில் இல்லாமல் அனந்தர சொத்தினுடைய இஸ்லாமிய சட்டத்துக்கு மாற்றமான பட்டத்தை தந்தையும் தாயும் முன்வைக்க குழந்தைகளும் அதே பிரகாரம் சிரித்துக் கொண்டால் அந்த தாயும் தந்தையும் நரகத்தில் போகக்கூடிய அவளை நிலை உண்டாகிவிடும் என்பதாக அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்றால் நானும் நீங்களும் கவனம் எடுக்க வேண்டும். ஏனான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அனந்தர சொத்தினுடைய விடயத்தில் ஒவ்வொருவர்களும் கவனம் எடுங்கள். ஆண் குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள், பெண் குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள், மூத்த சகோதரர்களாக இருக்கக்கூடியவர்கள், குடும்பத்துடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களையும் எவ்வாறு அனந்தர சொத்து கொடுக்கப்பட வேண்டும், நீதமாக நேர்மையாக அழகாக இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறது. யாருக்கும் இந்த அநியாயம் செய்யவில்லை. ஏழாம் நண்பர்களே, சகோதரர்களே, சிறார்களாக இருக்கட்டும், வயது அதாவது வயது வந்தவர்களாக இருக்கட்டும், படித்தவர்களாக இருக்கட்டும், பாமர்களாக இருக்கட்டும், வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், உள்ளூர்களில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லது நல்ல சக்தியுள்ளவர்களாக இருக்கட்டும், பலகீனர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு இடையில் அனந்தர சொத்தை எவ்வாறு பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற அழகான சட்ட யாப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய நீண்ட வசனங்கள் ஊடாக எங்களுக்கு முன்வைத்திருக்கின்றான். ஏலா நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருவர் உயிரோடு இருக்கக்கூடிய நேரம் இரண்டு மனைவியா, மூன்று மனைவியா, நாலு மனைவியா, இந்த நிலையில் நாலு மனைவி இருக்கிறார்கள், இரண்டு மனைவி இருக்கிறார்கள், மூன்று மனைவி இருக்கிறார்கள், வஃபாத்தாகிவிட்டால் நான்கு மனைவிகளும் அவருடைய சொத்திலே அனந்தரக்காரர்களாக இருக்கிறார்கள். நான்கு மனைவிமார்களுடைய குழந்தைகளுக்கும் அவர் விட்டு சென்ற சொத்திலே அனந்தர சொத்தினுடைய உரிமை இருக்கிறது என்ற பாடத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்று என்ன நடக்குகிறது? கணவர் இரண்டு நிக்காக முடித்திருக்க மூத்த மனைவியுடன் அவர் வஃபாத்தாகிவிட்டால் வஃபாத்தானதுக்கு பின்னால் மூத்த மனைவியும் அவருடைய குழந்தைகளும் வாப்பாவுடைய முழு சொத்துக்களையும் சுருட்டிக் கொள்கிறார்கள். இரண்டாவது மனைவியோ, இரண்டாவது மனைவியுடைய குழந்தைகளுக்கோ அனந்தர சொத்து இல்லாமல் அவர்கள் தூரமாக்கப்படக்கூடிய நிலை இருக்கிறது. மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இதில் கவனம் எடுக்க வேண்டும். அந்த காலத்தில் வாழ்ந்த பெண்கள் கூட அந்த விடயத்தில் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறார்கள். அல்லாம இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்களுடைய சிஃபத்து ஸஃபா என்ற அந்த கிதாபிலே பாகதாதிலே இடம்பெற்ற இரண்டு பெண்கள் எவ்வளவு உள்ளச்சத்தோடு, எவ்வளவு தக்வாவோடு, எவ்வளவு பேணுதலாக அவர்கள் அனந்தர சொத்தினுடைய விடயத்தில் கடைபிடித்தார்கள் என்ற பாடத்தை கியாமனால் வரக்கூடிய ஒவ்வொரு பெண் சமூகத்தார்களுக்கும் ஒரு பாடமாக அல்லது எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு ஒரு வியாபாரியாக இருக்கக்கூடிய கடை தெருவிலே பிடவை வியாபாரியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதருடைய வரலாற்றை எழுதுகிறார்கள். ஒரு நாள் அவர் பசாரிலே இருந்து கொண்டிருக்கிறார். கடை திறந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் ஒரு பெண் வந்து சொல்லுகிறார், அதாவது நான் உங்களை நிக்காக முடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரம் இந்த கடை வியாபாரி சொல்கிறார், நான் ஏற்கனவே நிக்காக முடித்திருக்கிறேன், என்னால் நேரம் தர முடியாது. அந்த பெண்மணி சொல்லுகிறாள், நீங்கள் தரக்கூடிய நேரத்தை புரிந்து கொள்கிறேன் என்று அவள் முறப்பிரகாரம் அந்த பெண்ணை நிக்காக முடித்து விடுகிறார். நிக்காக முடித்ததற்கு பின்னால் அந்த மனைவிக்காக லுகரிலிருந்து அசர் வரைக்கும் உள்ள நேரத்தை இரண்டாவது மனைவிக்கு அந்த நேரத்தை கொடுக்குகிறார். மூத்த மனைவி பார்க்கிறார், இவர் மூத்த மனைவியுடன் இரண்டாவது நிக்காக முடித்த செய்தியை சொல்லவில்லை. மூத்த மனைவி பார்க்கிறார், கணவர் வழமையாக லுகர் சொல்வதற்கு பின்னால வீட்டுக்கு வரக்கூடிய கணவரை காணவில்லையே என்று அவள் நினைத்து தனது அடிமை பெண்ணை அனுப்புகிறாள். கணவர் எங்கே போகிறார் என்ற விடயத்தை அறிவதற்காக தனது அடிமை பெண்ணை அனுப்பிவிடுகிறார். இந்த அடிமை பெண்ணை பார்க்குகிறாள், அந்த கணவர் இரண்டாவது திருமணம் முடித்த செய்தி விளங்கிவிடுகிறது. உடனே அடிமை பெண் வந்து மூத்த மனைவியிடம் சொல்லுகிறாள், உனது கணவர் இரண்டாவது நிக்காக முடித்து விட்டார். உடனே மூத்த மனைவி சொல்லுகிறாள், லா தூலிம்பிஹா அஹதமின் சிவா, இதை யாரிடமும் நீ எத்தி வைக்க வேண்டாம், சொல்லிவிட வேண்டாம் என்று மூத்த மனைவி தனது அடிமைக்கு சொல்லிவிடுகிறாள். இவ்வாறு இருக்கக்கூடிய நேரம் சில மாதங்கள் கழியில்ல கணவர் மூத்த மனைவியிடம் வீட்டில் இருக்கக்கூடிய நேரம் வஃபாத்தாகிவிடுகிறார். வஃபாத்தாகிவிட்டால் இந்த மூத்த மனைவி அடந்தர சொத்தினுடைய பாடத்தை படித்த பெண், இந்த பெண் என்ன செய்கிறாள், கணவருடைய முழு சொத்துக்களையும் கணக்கெடுக்கிறாள். 8000 தீனார்கள், இந்த 8000 தீனாரில் உடனே அந்த பெண்ணுக்கு மூத்த மனைவிக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது, இரண்டாவது மனைவிக்கு குழந்தை இல்லை என்ற தகவல் கிடைத்து விடுகிறது. உடனே இரண்டு மனைவியோ மூன்றோ நாளோ கணவருக்கு குழந்தை இருந்தால் மனைவிமார்களுக்கு கணவருடைய சொத்திலிருந்து 8 கொடுக்கப்பட வேண்டும். உடனே 1000 தீனாரை எடுத்து தனக்கு அதில் 500 எடுத்துவிட்டு மற்ற 500 ஒரு கையில் போடுகிறார். 7000 தீனாரை மகனுக்கு போய்விடும், மகனுக்கு கொடுத்து விடுகிறார். கடிதம் எழுகிறார், என்னுடைய கணவர் பாஸாகிவிட்டார். பாஸாகக்கூடிய நேரம் அவர் விட்டு சென்ற முழு சொத்தினுடைய தொகை 8000. 8000 எட்டில் ஒன்று எனக்கு 500, உனக்கு 500 என்று கடிதத்தை எழுதி அதை கொடுத்து அனுப்புகிறார். இரண்டாவது மனைவியுடைய வீட்டுக்கு அந்த அடிமை பெண் போய் கதவை தட்டுகிறாள். கதவை துறக்கப்படுகிறது, கடிதம் கொடுக்கப்படுகிறது. கடிதத்தை இரண்டாவது மனைவி படித்துவிட்டு சொல்லுகிறாள், சில வாரங்களுக்கு முன்னால் என்னுடைய கணவராக இருந்தவர் தான் எனக்கு 3 தலாக் தந்துவிட்டார். இந்த 500 தீனாருக்கு தான் தகுதி அல்ல, இந்த 500 தீனாரும் மூத்த மனைவிக்குள்ள ஹக்கு தான் என்று அதை திருப்பி அனுப்பிவிடுகிறார். மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டு பெண்களும் அந்த அனந்தர சொத்தினுடைய விடயத்தில் எவ்வளவு நீதமாக எவ்வளவு நேர்மையாக நடந்திருக்கிறார்கள். மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அன்றைய காலத்தில் வாழ்ந்த பெண்கள் கூட அனந்தர சொத்தினுடைய பாடத்தை தெளிவாக படித்திருந்தார்கள். இதனால்தான் குரலாறு எழுதப்படுகிறது, கணவர் பிரயாணத்தில் இருக்கக்கூடிய நேரம் மனைவி வீட்டிலே மாவை குறைத்துக் கொண்டிருக்கிறாள் ரொட்டி சுடுவதற்காக. கணவர் பிரயாணத்தில் ஒப்பாத்தாகிவிட்டார் என்ற செய்தி மனைவியினுடைய காதில் விழுந்து விடுகிறது. உடனே குறைத்த மாவிலிருந்து மனைவி கையை உயர்த்தி சொல்லுகிறாள், இந்த ரொட்டியினுடைய மா இருக்கிறது, இது இணைக்குள்ள ஹக்கல்ல, இது அனந்தர சொத்தாக மாறிவிட்டது, இதை இணைக்கு மட்டும் எடுக்க முடியாது என்று அந்த பெண் குறைத்த மாவிலிருந்து கையை உயர்த்தி சட்டத்தை சொல்லிவிடுகிறாள். இதே கொண்டுதான் ஒரு பெண் இரவு நேரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறாள், அதாவது விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது, கணவர் வபாத்தான செய்தி கேள்விப்படுகிறது. உடனே விளக்கை அணைத்து விட்டு சொல்லுகிறாள், இந்த விளக்குக்கு ஊத்தப்பட்ட எண்ணெய் இருக்கிறது, இது அனந்தர சொத்தாக என்று அந்த பெண்மணி விளங்கி இருக்கிறார்கள் என்றால், மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அனந்தர சொத்தினுடைய பாடம் படிக்கப்பட வேண்டும். கணவரை பார்க்கக்கூடிய நேரம் மனைவி கற்பிணியாக இருக்கிறாள், அதுக்கு இருக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, இரட்டை குழந்தைகளா, இரட்டையும் ஆண்களா ஆணும் பெண்ணா, அவ்வாறு இருந்தால் அந்த கற்ப அறையில் இருக்கக்கூடிய சிசுவுக்கும் அனந்தர சொத்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற பாடத்தை ஃபுகஹாக்கள் எங்களுக்கு தெளிவாக மிக விரிவாக ஆழமாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த அனந்தர சொத்தினுடைய பாடம் ஒவ்வொரு வீட்டில் வஃபாத்தாக மையத்து விழுந்துவிட்டால் அவர்கள் அனந்தர சொத்தினுடைய மசாயில்களை சட்டத்திட்டங்களை படிக்க வேண்டும். அன்றைய காலத்தில் அது சலபுகளிடத்தில் ரொம்ப தேனுதலாக பக்குவமாக அதை கேட்கக்கூடியவர்களாக படிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் ரொம்ப நிபுணத்துவம் உள்ளவர்களாக இன்றைய நவீன யுகத்தில் வாழக்கூடிய நாம் கம்ப்யூட்டர் வேகத்தை விட அனந்தர சொத்தினுடைய கணக்கிலே மிக பேர் போன மிக பண்டிதர்களாக அருமை சஹாபாக்கள் சாபியங்கள் சபது சாபியங்கள் இருந்திருக்கிறார்கள். அதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு எனது ஹுத்பாவை முடித்துக் கொள்கிறேன். அலிபு நபி தாலிப் ரலினா அவர்களுடைய ஹிலாபத்தினுடைய ஆட்சி காலத்தில் காலி சுரை ஹிமமுகா அவர்கள் ஒரு பெண்ணினுடைய அனந்தர சொத்தை பிரித்து கொடுத்து விடுகிறார்கள். அதுக்கு பின்னால ஒரு பெண்மணி அலிபு நபி தாலிப் ரலினா வந்து சொல்லுகிறாள், காலி சுரை அவர்கள் ஒரு நீதிபதி, ஆனால் எனது சகோதரர் சாத்தான அந்த சொத்தில் அவர் அநியாயம் செய்துவிட்டார். அவர் 600 தீனாரை அனந்தரமாக விட்டு சென்றார். அந்த 600 தீனாரில் இன்னைக்கு 1 தீனாரைத்தான் அனந்தர சொத்தாக தந்திருக்கிறார். இவர் அதாவது அநீதி செய்துவிட்டார். இதை தட்டி கேட்க வேண்டும் என்று அலிபு நபி தாலிப் ஹலீஃபாவிடத்தில் ஒரு பெண்மணி ஷிகாய் செய்கிறார். உடனே அலிபு நபி தாலிப் அவர்கள் அந்த பெண்மணி சொன்னது, எனது சகோதரர் பார்த்தானார், அவர் பார்த்தாகக்கூடிய நேரம் முழு சொத்தும் 500 தீனார் என்ற இந்த ரெண்டு தகவல் தான் சொல்லப்பட்டது. சகோதரருக்கு எத்தனை குழந்தைகள் இருந்தார்கள் அல்லது இவளோட யாரு அனந்தரக்காரர்களாக இருந்தார்கள் என்ற தகவல் சொல்லப்படவில்லை. அலிபு நபி தாலிப் அவர்கள் எவ்வளவு நுணுக்கம் உள்ளவர்களாக எவ்வளவு அதில் ஆழமானவர்களாக இருந்தார்கள் என்றால் அந்த பெண்மணியை பார்த்து கேட்டார்கள், لعل أخاك مات عن زوجة وبنتين وأم وأنكي وشري أسراخ شقيق كتار هل ونذ سحوذر وفاتح كوري نيرم அவருக்கு மனைவி இருந்ததா, ஓம் என்றால் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்ததா, ஓம் என்றால் தாய் இருந்தாலா, ஓம் உன்னோடு சேர்த்து 12 ஆண் சகோதரர்களும் இருந்தார்களா, ஓம் என்று அந்த பெண்மணி சொல்லக்கூடிய நேரம் சொன்னார்கள், இதுதான் உன்னுடைய அவனுடைய சகோதரர் பார்த்தான சொத்திலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த தொகை, அந்த பங்கீடு ஒரு தீனார் தான் என்று சொல்லுகிறார்கள். இதை விட உனக்கு கூடாது குறையாது. எப்படி முழு சொத்தையும் 24 பிரிக்கப்பட வேண்டும், மனைவிக்கு 24 3 பங்கு போய்விடும், தாய்க்கு அதாவது தனது மகனுடைய சொத்தில் இருந்து 24 6 என்று 6-1 கொடுக்கப்பட வேண்டும். எனவே 24 4 பங்கு போய்விடும், 2 பெண் குழந்தைகளுக்கு 16 போய்விடும். எனவே 2 பெண் குழந்தைகளுக்கும் 16, தாய்க்கு 4-20, மனைவிக்கும் 3-23, 12 சகோதரர்களுக்கும் இந்த சகோதரிக்கும் ஒரு பங்கு. எனவே 24 600 தீனாரால் பிரித்தால் ஒரு பங்கினுடைய அளவு 25 வரும். மனைவிக்கு 75 போய்விடும், தாய்க்கு 100 பங்கு போய்விடும், 2 பெண் குழந்தைகளுக்கும் 400 போய்விடும். எனவே மொத்தம் 575 பாக்கியாக இருக்கிறேன். 12 சகோதரர்களுக்கும் ஆண் குழந்தையாக இருந்தால் பெண்ணை விட ஒரு மடங்கு கொடுக்க வேண்டும். 12 சகோதரர்களுக்கும் 24 இந்த பெண்ணுக்கு ஒரு தீனார் என்ற அந்த சட்டத்தை ரொம்ப நுணுக்கமாக விளங்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக ஏன் இருந்தார்கள்? சட்டம் கேட்கப்பட்டதே, அதனால் அந்த விளக்கங்களை அவர்கள் மிக தெளிவாக அறியக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அனந்தர சொத்தினுடைய பாடம் என்பது ரொம்ப விரிவான ஒரு பாடம். ஒரு அறிமுகத்துக்காக எனது குத்பா பிரசங்கத்தில் இதை முன்வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு ஆண்களும், ஒவ்வொரு பிரமுகர்களும், ஒவ்வொருவர்களும், நாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், அனைவர்களுக்கும் நாம் இந்த அனந்தர சொத்தினுடைய பாடத்தை படித்து தெளிவாக நடைபெறப்படுத்தக்கூடிய சாமிய சமூகமாக மாறுவதற்கு எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா தௌஃபிக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்துடுவாயாக. யா அல்லாஹ், புனிதமான ஷஅபானுடைய மாதத்தில் இருந்து முழுக்க நினைக்காத சமூகமாக எங்களுடைய நிலைமைகளை மாற்றுகிறா, உள்ளத்தை பரிசுத்தமாக ஆக்கிறியா, ஒருமை ஒருமைப்பாடு உள்ளவர்களாக, ஒற்றுமை உள்ளவர்களாக, சகோதரத்துவம் உள்ளவர்களாக வாழ்வதற்கு தோசை செதறியா, பாவத்தின் மீது வெறுப்பை போட்டு விடியா, உனக்கு வழிபடக்கூடிய விடயத்தின் மீது ஆசை ஆர்வத்தை தந்தறியா. ரமலானுடைய மாதத்தை அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த அமல்களை கொண்டு கியாமுல் லைல் என்றும், தராவீஹ் என்றும், திலாவத்துல் குர்ஆன் என்றும், விக்ர் என்றும், துஆ என்றும் எந்தெந்த அமல்களிலே ஈடுபட்டார்களோ அந்த அமல்களை உற்சாகமாக ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை தந்தறியா அல்லாஹ், அதிகமாக ஏத்திக்காக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தறியா அல்லாஹ், குர்ஆனுடைய அல்லாஹ் எங்களை சம்பந்தப்படுத்தியா அல்லாஹ், அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தறியா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தமாக ஆக்கறியா அல்லாஹ், அனந்தர சொத்தினுடைய பாடத்தை படித்து ஒவ்வொரு வீட்டிலும் அழகாக நடைமுறைப்படுத்தக்கூடிய சமூகமாக எங்களை நீ ஆக்கறியா அல்லாஹ். எல்லா விளக்கங்களை, மார்க்க அறிவுகளை, யாழ் நுணுக்கங்களை, தெளிவுகளை யாழ் எங்களுக்கு தந்தறியா அல்லாஹ், எங்களை நீ கபூல் செய்யா அல்லாஹ். இறுதி நேரத்தை நல்ல ஹுஸ்னுல் கிதாமாக நல்ல முடிவாக ஆக்கி தந்தறியா அல்லாஹ். தொழுகையோடு திக்ரோடு யா அல்லாஹ் அல்லாஹ் சுஜூதில் இருந்தவர்களாக, உதுவுல் செய்தவர்களாக உன்னை வந்து அடையக்கூடிய பாக்கியத்தை தனியை தந்தறியா அல்லாஹ். இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் ஹஜ் உம்ரா அவருடைய பாக்கியத்தை கொடுத்துருக்கா அல்லாஹ், அவருடைய தொழில்களை ஹலாலை கொடுத்துருக்கா அல்லாஹ், எங்கள் அனைவரும் கபூல் செய்வாயாக. வாஹிரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.